ஆதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவர்கள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கம் பொது அதிகாரம் பிரமாண இயல் 3வது சூத்திரத்திலே ஆன்மாவின் உண்மையை நிலைநாட்டக்கூடிய அந்த 3வது சூத்திரத்திலே ஆன்மாவானது சூன்யம், தூள உடல், ஐம்பொறிகள், சூக்கும உடல், பிராணவாயு இவை அனைத்தும் கூடிய சமுதாயம், பரபிரம்மம் ஆகிய இவற்றின் வேறாக ஆன்மா என ஒன்று உள்ளது என்று அருமையாக ஆசிரியர் நிலைநாட்டி செய்ததையும் அந்த அருமைப்பாட்டினை நம்முடைய சிவஞான சுவாமிகள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்தித்தோம். விசேட உரையிலே அரிய பல கருத்துக்களை எல்லாம் பெற்றோம். அந்த சூத்திரத்தை தொடர்ந்து வரக்கூடிய 3 பாடல்கள் 3 கருத்துக்களை சிறப்பாக எடுத்துக் கொள்கின்றன. ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு கருத்து என்னவென்றால், ஏனையெல்லாம் சரிதான், ஆனா இந்த தூள உடலே ஆன்மா அப்படிங்கிற கருத்து, அப்புறம் ஐம்பொறிகளே ஆன்மா என்ற கருத்து, அப்புறம் பிராணவாயுவே ஆன்மா என்ற கருத்து, இது காட்சி அளவைக்கும் பொருந்தும்படியாக இருக்கின்றது. உடலை தவிர நாம உயிர்னு நினைத்து பார்க்க முடியவில்லை. ஒரு ஆளை நினைக்கணும்னா அவருடைய உடலை வச்சுதான் நினைக்கின்றோம். ஆக உடல் வந்து அறிவு நிகழக்கூடிய ஒரு பொருளாகத்தான் உடலை பார்க்கின்றோம். ஆகவே உடலே ஆன்மா என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்க முடியும்? அது காட்சி அளவிற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றதே என்று தோன்றலாம். ஆகையினால் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அதனை மறுத்து உடல் வேறு ஆன்மா வேறு என்பதை மிக நன்றாக நிலைநாட்டினார். அதை நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். அதன் பிறகு ஐம்பொறிகளே ஆன்மா என்ற கருத்து கூட காட்சி அளவிற்கு பொருத்தமாகத்தானே இருக்கின்றது. ஐம்பொறிகளால் தானே அறிவே நிகழ்கின்றது. ஆகவே இந்த ஐம்பொறிகளே அறிவுடையவை, அவைதான் ஆன்மா என்று கொண்டால் என்ன என்று தோன்றலாம். அந்த கருத்தையும் சிறப்பாக எடுத்துக்கொண்டு அதனை ஒரு பாடலிலே மறுத்தருளினார். அந்த பாடலின் விசேட உரையிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது அறிவுகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திடா என்று அந்த ஐம்பொறியே ஆன்மா என்று சொல்லக்கூடிய பாடலின் 3வது அடி அந்த பாடல், அறிவது ஐம்பொறியே எண்ணின் என்று தொடங்கி அந்த பாடல், அதில் 3வது அடி அறிவுகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திடா என்று வந்தது. அறிவுகள்னு சொல்லும் போது ஆகு பயர், ஐம்பொறிகளைத்தான் அறிவுகள் என்று சொல்லியிருக்கின்றார். ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அறிவுகள், 5 அறிவுகள். ஐம்பொறிகளை அறிவுகள்னு சொல்லலாமா? நேர் பொருள் பார்த்தா சொல்லக்கூடாதுதான். என்ன, ஐம்பொறிகள் அறிதலுக்கு உதவக்கூடிய கருவிகள். கண்ணாடியை வந்து கண்ணுன்னு சொல்ற மாதிரிதான், கண்ணாடியே கண்ணுன்னு சொல்லிடலாமா? இல்ல, கண்ணுக்கு உதவக்கூடிய கருவி கண்ணாடி. மூக்கு கண்ணாடி இருக்குதே, அது கண்ணுக்கு உதவக்கூடிய கருவி. அத மாதிரி ஐம்பொறிகள் ஆன்ம அறிவுக்கு உதவக்கூடிய கருவிகள். ஆகையினாலே அவற்றை அறிவு கருவிகள், ஞானேந்திரியங்கள் என்று கூறலாம். அவற்றையே அறிவுகள் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் ஆகுபெயராக சொன்னார். அறிவுக்கு துணை செய்தல் பற்றி அறிவு என்று ஆகுபெயராக சொன்னார். ஆகவே அறிவுகள் ஆகுபெயர் என்று இலக்கண குறிப்பு கொடுத்தார். அகுது என்னும் ஆயுதம் விகாரத்தால் தொக்கது. அகுது என்னும் ஆயுதம் இறுதி அடியிலே அறிவது ஒன்று உண்டு, அது ஆன்மா என்று வருகின்றது. ஒரு சொல் உயிரெழுத்தில் தொடங்குகின்றது என்று சொன்னால் அதனை சுட்டும் பொழுது அகுது இகுது என்றுதான் சுட்ட வேண்டும். அது இது என்று சுட்டுதல் முறை அன்று. காலப்போக்கிலே இப்பொழுது அகுது இகுது என்ற அந்த சொல்லாட்சிகள் குறைந்து வருவதனாலே எல்லாத்தையும் அது இது என்று எழுதுகின்றோம். உயிரெழுத்துக்கு முன்னால் வரும்பொழுது அகுதுன்னு தான் வரும். அகுதுன்னு வரும்போது அந்த இறுதியில் உள்ள உகரம் குறைந்து ஒழிக்கின்றது, அது குற்றியல் உகரமாகிறது. ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். அதுன்னு வரும்போது அது முற்றியல் உகரமா இருக்கின்றது. இதெல்லாம் இலக்கண சம்பந்தமான நுணுக்கங்கள். அகுது என்னும் ஆயுதம் விகாரத்தால் தொக்கது. செய்யுள்ள ஓசையை காப்பதற்காக வேண்டி அந்த இடத்துல அகுது ஆன்மான்னு சொல்லாம அது ஆன்மான்னு சொல்லியிருக்கிறார். ஈற்றடியில பார்த்தா அறிவதொன்றுண்டது ஆன்மா என்று வருகிறது அல்லவா, அறிவதொன்றுண்டது ஆன்மா சேர்த்து எழுதியிருக்கின்றார். இதை பிரித்து பார்த்தோம் என்றால் அறிவதொன்று உண்டு அது ஆன்மா. அகுது ஆன்மான் இருக்கணும். அங்க ஆயுதம் வந்து விகாரத்தால் தொக்கது அப்படின்னா அந்த ஆயுத எழுத்தை அங்கே சேர்த்து எழுதினால் செய்யுளின் ஓசைக்கு இடர்பாடு வரும். ஆகையினாலே செய்யுள் ஓசையை காக்கும் பொருட்டு அதனை தொக்கு நிற்கும்படி வைத்துள்ளார்கள். ஆகையினால் விகாரத்தால் தொக்கது என்று குறிப்புரை வழங்கினார் நம்முடைய சிவஞான சுவாமிகள். இதே பாடலுக்கு வேறொரு முறையிலும் பொருள் காணலாம் என்று கூறுகின்றார்களே, அதுதான் ரொம்ப சிறப்பு. என்ன, முதல்ல எப்படி பொருள் கொண்டார்கள், அறிவது ஐம்பொறியே எண்ணின் அப்படிங்கறத மாத்தி ஐம்பொறியே அறிவது எண்ணின். ஐம்பொறியே அறிவது, ஐம்பொறிகளே நனவின் கண் அறியும் உறக்கத்தின் அறியாவாகும். உறக்கத்தின் கண் அறிதல் என்று ஒடுங்கி நிற்கும் எண்ணின் எனின் எண்ணின் அப்படின்னா என்றால் அப்படின்னு, அந்த எண்ணின்கிறதுக்கு என்றால் பொருள் கொண்டாங்க. அறிவது ஐம்பொறியே அப்படிங்கறத ஐம்பொறியே அறிவதுன்னு வச்சுக்கணும். சரி, ஐம்பொறிகளே அறிவனா, எப்போது அறிவன, நனவு நிலையில் அறிகின்றன ஐம்பொறிகள். உறக்க நிலையில் ஐம்பொறிகள் அறிகின்றனவா, உறங்கும் போது கண் பார்க்கிறதா காது கேட்கின்றதா சொன்னா உறக்கத்தின் அறியாவாகும். உறக்கத்தில் உறக்க நிலையில ஐம்பொறிகள் அறிவதில்லை, விழிப்பு நிலையிலே அறிகின்றன. இப்படிதான் அவை இருக்கும். அதை பற்றி என்ன இழுக்கு, எண்ணின் என்று சொல்வாயானால். எண்ணின் என்பது என்றால் அப்படிங்கிற பொருள் வருது இல்லையா, அந்த மாதிரி முதல்ல பொருள் சொன்னாங்க. இப்போ என்னன்னா எண்ணின் அப்படின்னா என் அகத்தில் என் உடம்பகத்தில் அப்படின்னு ஒரு பொருள். அந்த எண்ணின் அப்படிங்கிறதுக்கு என்னிடத்தில் என் உடம்பிடத்தில் என் உடம்பகத்தில் அப்படி ஒரு பொருள் சொல்றாங்க பாருங்க, எத்தனை அற்புதமா சொல்றாங்க நம்ம சுவாமிகள் தான் சொல்றாங்க. இவ்வாறன்றி அறிவது ஐம்பொறியே ஐம்பொறியே எண்ணின் உறக்கத்தின் அறியாவாகும். அறிவதும் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாய் அறியும் எண்ணின் என்பதற்கு அப்படின்னு பாட்டில் வருது இல்லையா. இதற்கு எப்படி பொருள் சொல்லலாம், என் உடம்பகத்து நின்று அறிவது எண்ணின் அறிவது அப்படின்னு வச்சுக்கணும். எண்ணின்னா என் உடம்பகத்தின், என் உடம்பகத்து அறிவது ஐம்பொறிகளேயாம், ஐம்பொறியே ஐம்பொறிகளேயாம். உறக்கத்தின் அறியாவாகும், அறியாவாகும் அப்படின்னு ஒரே சொல்ல வைக்காம அறியா வாகும் அப்படின்னு பிரிச்சுக்கணும். வாகுன்னா என்ன, அழகு. வாகுன்னா அழகு. உறக்கத்தின் அறியாவாகும், உறக்க நிலையில் அறியாத அழகு. உறக்க நிலையில் ஐம்பொறிகள் அறிவதில்லை, அது ஒரு அழகு அப்படிங்கிறான். இவ்வளவு அழகா அறியக்கூடிய நனவு நிலையில் அறியக்கூடிய அந்த கருவிகள் உறக்க நிலையில எப்படி அடங்கி இருக்கின்றன. ஆக இந்த கருவிகளால் அறியவும் முடியும், அடங்கி இருக்கவும் முடியும். இந்த பொறிகளால், பொறிகளால் அறியவும் முடியும், அவற்றால் அடங்கி இருக்கவும் முடியும். அப்ப அப்படி அடங்கி இருத்தல் ஒரு அழகு அப்படிங்கிறான். உறக்கத்தின் அறியாத அழகும் அறிவதும் அப்படிங்கும் போது நனவின் கண் அறிவதும் எப்படி அறிது, ஒன்றொன்றாக நனவின் கண் ஒவ்வொரு விடயமாக அறிவதும் இருவர் மதத்தினும் ஒக்கும். அது நீங்களும் ஒத்துக்கிடுறீங்க உங்க சித்தாந்த செய்வத்திலையும், நாங்கள் இந்திரிய ஆன்மாவாதிகள் நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் என்று இப்படி ஒரு கருத்து. ஆகவே நீங்கள் எங்கள் கருத்தை நீங்களும் தான் ஒத்துக்கொள்கின்றீர்களே. ஐம்பொறிகள் அறிவதில்லை நீங்க சொல்றீங்களா, நனவு நிலையிலே ஐம்பொறிகள் உடம்பு நின்று அறிகின்றன, உறக்க நிலையிலே அறியாமல் இருக்கின்றன, இது சித்தாந்திக்கும் இது உடன்பாடுதானே. அது பற்றி என்னை ஆசங்கித்தல் கூடாமையால், ஆகவே ஐம்பொறிகள் நனவு நிலையில் அறிந்து வருதலும் உறக்க நிலையில் அறியாமல் அடங்கி இருத்தலும் சித்தாந்த சைவத்துக்கும் பொருந்தும், எங்களுடைய இந்திரிய ஆன்மவாதத்துக்கும் பொருந்தும். ஆகவே எங்களுடைய இந்திரிய ஆன்மவாத கொள்கையை ஏன் மறுக்க வேண்டும், அந்த ஐம்பொறிகள் தான் அறியக்கூடியவை அப்படின்னு ஒரே முடிவா எடுத்துட வேண்டியதானே. எடுத்துட்டா ஐம்பொறிகள் தான் அறியக்கூடியவைன்னு முடிவு பண்ணிட்டா எது அறிகின்றதோ அதுதான் ஆன்மா ஐம்பொறிகளே அறிகின்றன. எனவே ஐம்பொறிகளே ஆன்மான்னு முடிவு எளிதாக கிடைச்சிருமே. ஆகவே இந்த அறிகின்ற ஐம்பொறிகள் இருக்க இவற்றுக்கு வேறாக உயிர் என மேலும் ஒன்றை கூறுவது மிகைப்பட கூறல் என்னும் குற்றமாகிவிடும். அப்படின்னு அந்த இந்திரிய ஆன்மாவாதியோட கருத்தை இந்த அடிகள்ல சுவாமிகள் பொருள் பண்ணி காட்டுறாங்க. முதல்ல ஒரு பொருள் சொல்லிட்டாங்க. முதல் அடி வந்து இந்திரிய ஆன்மாவாதியோட கருத்து தான். ஐம்பொறியே அறிவது, நனவு நிலையில் அறிவது, உறக்கத்துல அறியாது என்று நீ கூறுவாயானால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை மறுத்தார்கள் முதல் பொருள்ல. ரெண்டாவது எப்படி பொருள் பண்றாங்க அப்படின்னா, எண்ணின் என்பதை என் உடம்பகத்தே அப்படின்னு வச்சுக்கொண்டு, என் உடம்பகத்தே ஐம்பொறியே அறிவது, நனவு நிலையில் ஐம்பொறியே அறிந்து வரும், உறக்கத்தின் அறியாவாகும், உறக்கத்தில் அது அறியாமல் இருக்கின்ற அழகும், நனவு நிலையில் ஒவ்வொன்றாக அறிவதும் இருவர் மதத்திலும் உடன்பாடான கருத்து தான். ஆகவே அவற்றை நாம எதுக்கு இந்திரிய ஆன்மவாதத்தை மறுக்கணும், சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னா, ஐம்பொறிகள் நனவு நிலையில் அறிகின்றன, உறக்க நிலையில் அறிவதில்லை. இந்த கருத்து சித்தாந்தத்துக்கும் உடன்பாடுதான், இந்திரிய ஆன்மவாதத்துக்கும் உடன்பாடுதான். ஆனால் அது பற்றி அந்த ஐம்பொறிகளே ஆன்மா என்று சொல்வது சித்தாந்தத்திற்கு உடன்பாடு அன்று. என்னவென்றால், நனவு நிலையில் உயிர்கள் உயிரானது ஐம்பொறிகளை துணை கொண்டு அறிகின்றது. உறக்க நிலையில் ஐம்பொறிகளின் சார்பை உயிர் விட்டு விடுகின்றது. எனவே உயிர் அறிவதில்லை. அறிகின்ற கர்த்தாவாக உயிரைத்தான் சித்தாந்தம் கூறுகின்றதே ஒழிய ஐம்பொறிகளை ஒத்துக்கொள்ளாது. நனவு நிலையில் அவை அறிவு கருவிகளாக இருக்கின்றன. உறக்க நிலையில் அந்த கருவிகள் செயல்படவில்லை. ஐம்பொறிகளும் கருவிகளே, அவை கர்த்தா அல்ல என்பதிலே சித்தாந்தம் உறுதியாக உள்ளது. ஆகவே நனவு நிலையில் ஐம்பொறிகள் அறிகின்றன, கனவு நிலையில் உறக்க நிலையில் அறிவதில்லை என்பது பற்றி சைவ சித்தாந்தமும் இந்திரியான்மவாதமும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடாது. உறக்கத்தில் அறியாமல் இருப்பதில் இழுக்கு இல்லையா, அதுக்காக தான் அதை வாகு அழகுன்னு சொல்லி அவன் சொல்றான் இந்திரியான்மவாதி. உறக்கத்தில் அறியாம இருக்கையா நீ சொல்ற ஐம்பொறிகள் உறக்கத்தில் அறியாமல் இருப்பதுதான் அழகு அப்படின்னு சொல்லி அவன் பேசுறானா. எத்தனை அற்புதமாக இந்த உரையினை கூறியிருக்கின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமி என்பதை நாம் உணர்ந்து போற்ற வேண்டும். இனி அடுத்த பாடல், பிராணவாயுவே ஆன்மா என்று கொள்வோர் அவர்களும் இது காட்சி அளவைக்கு நடைமுறைக்கு மிகவும் ஒத்த கருத்தாக உள்ளதே என்று அவர்கள் சாதிக்கும் பொழுது அதனை கேட்டு பலரும் மயங்கக்கூடும். ஏன்னா பிராணவாயுவின் இயக்கம் உள்ளதா இல்லையா என்பதை வைத்துத்தான் உயிர் உள்ளதா இல்லையா என்பதையே ஒருவரிடத்து முடிவு செய்கின்றார்கள். ஒருவர் இருக்காரா இல்லையா, இறந்துட்டாரா அப்படின்னு சோதிக்கணும்னா பிராணவாயு இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு காட்சி அளவுக்கு ஒத்து வரும் பொழுது அந்த பிராணவாயுவே ஆன்மா என கொண்டார் என்ன, அதற்கு மேலும் ஏன் ஆன்மா என ஒன்றை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சாதிக்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் மயங்கக்கூடாது என்பதற்காக அதனை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே தூளதேகம் ஆன்மா என்பதை மறுத்தற்கு சிறப்பாக ஒரு பாடல், ஐம்பொறிகளே ஆன்மா என்ற கருத்தை மறுத்தற்கு இப்பொழுது பார்த்த பாடல். இனி பிராணவாயுவே ஆன்மா என்ற கருத்தை மறுப்பதற்கு இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பாடல், அந்த பாடல் வருமாறு. அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால், அறிந்திடாது உடல் உறக்கத்து அறிவின்மை கரணம் இன்மை. அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா, அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா என்பது அந்த பாடம். என்ன பதவுரையை பார்த்து முதலில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடும். முதலடியே கொஞ்சம் மாத்திக்கணும். பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடும் அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தாலே அறிவு நிகழக் காண்டறின், அதுவே அவ் ஐந்தையும் கொண்டறிவதாகிய உயிர் என அமையும். சித்தாந்திகள் இப்ப என்ன சொன்னார்கள், ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, ஐம்பொறிகளையும் கருவியாக கொண்டு அறிகின்ற பொருள் எதுவோ அதுவே ஆன்மான்னு சொன்னாங்க. அது சித்தாந்திகள் சொன்னது சரிதான் என்று பிராண ஆன்மவாதிகள் இப்போது சாதிக்கின்றார்கள். என்ன, ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, ஐம்பொறிகளையும் கருவிகளாக கொண்டு அறிகின்ற பொருளே ஆன்மான்னு சொன்னீங்க, பிராணவாயு தான் அந்த ஐம்பொறிகளை கருவியாக கொள்வது, பிராணவாயு தான் ஐம்பொறிகளையும் கருவியாக கொண்டு அறிந்து வருகின்றது. ஆகவே பிராணவாயுவே ஆன்மா. ஏனென்றால் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தாலே பிராணவாயுவை அடக்கணும் விடணும், மாறி மாறிதான் மூச்சை விடுறது மூச்சை வாங்கறது சுவாசித்தலை சொல்றாங்க. பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தாலே அறிவு நிகழ காண்டடி. பிராணவாயுவின் இயக்கம் இல்லாம அறிவு நிகழுமா? நிகழாது. ஆக ஆகையால் அதுவே அவ் ஐந்தையும் கொண்டு அறிவதாகிய உயிர். எவ் ஐந்தையும்? பொறிகள் ஐந்தையும், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற பொறிகள் ஐந்தையும் கொண்டு அறிவதாகிய உயிர் எது? பிராணவாயு என்று கூறுவது பொருந்தும், அமையும், அதுவே பொருந்தும். அப்ப சொல்றாங்க, நம்ம நம்ம சித்தாந்தத்துல தடை எடுக்கிறாங்க, உடல் உறக்கத்து கரணமின்மை அறிவின்மை அறிந்திடாது. என்ன அப்படின்னா, அப்ப உறக்கத்தில் ஏன் அறிவு நிகழவில்லை? உறக்கத்தில் பிராணவாயு இயங்கிக் கொண்டுதானே இருக்கிறது. நனவு நிலையில் இயங்குவது போல உறக்க நிலையிலும் பிராணவாயுவின் இயக்கம் ஒன்னு போலதானே இருக்கிறது. அப்ப இந்த பிராணவாயுவே ஆன்மானா உறக்க நிலையில் ஏன் அறிவு நிகழவில்லை அப்படின்னு தடை எழுப்பும் போது அதுக்கு விடை சொல்றான். என்னன்னா, உடம்பின் கண் உறக்கத்தில் அகுது இயங்கினும், அகுதுன்னா இது பிராணவாயு, பிராணவாயு இயங்கினும் ஆண்டு கருவியின்மையான் அறிவில்லையாய் அறியாதாயிற்று. உறக்க நிலையில பிராணவாயு இயங்கத்தான் செய்து, அப்ப ஏன் அறிவு நிகழலைன்னு கேக்குறீங்க. ஏன் நிகழலைன்னா கேட்டுக்கோங்க, உறக்க நிலையில மற்ற கருவிகள் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் இந்த கருவிகள்லாம் அங்க வந்து செயல்படல, அதனால உறக்கத்துல பிராணவாயு இயங்கியும் அறிவு நிகழவில்லை. பிராணவாயு தான் உயிர், ஆமா அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அந்த பிராணவாயு தான் அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் இவற்றையெல்லாம் கொண்டு அறிகின்றது. ஆமா, அப்ப உறக்கத்துல ஏன் அறியலைன்னு சொன்னீங்கன்னா, உறக்கத்துல பிராணவாயு இயக்கம் இருக்கு வாஸ்தவம் தான், இருந்தும் ஏன் அறிவு நிகழலைன்னா அறிவதற்கு உள்ள கருவிகள் அவை ஓய்ந்து கிடக்கின்றன அல்லவா உறக்கத்துல, அதனால உறக்க நிலையில் அறிவு நிகழவில்லை அப்படின்னு. அப்போ அற்புதமா சொல்றாரு பாருங்க, அதுதான் வந்து அங்க ரொம்ப அழகு. அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க காரணம் போகா, என்ன சிறப்பாக சொல்லிட்ட. நீ பிராணவாயுதான் அறிகின்ற கர்த்தான்னு சொன்னேன்னா, அறியக்கூடிய கர்த்தா வந்து செயல்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த கர்த்தாவுக்கு உரிய கருவிகள் எப்படி ஓய்ந்து கிடக்கும் அப்படின்னு கேட்கின்ற. பிராணவாயுவே ஆன்மா என்று நீ கூறுவது உண்மை என்றால், அந்த பிராணவாயுவாகிய ஆன்மா செயல்பாட்டு நிலையில் இருக்கும் பொழுது ஏனைய கருவிகள் கட்டாயம் செயல்பாட்டு நிலையில் தான் இருக்க வேண்டும். நனவு நிலையில் பிராணவாயு இயங்குகின்றது, ஏனைய அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் எல்லாம் செயல்பாட்டு நிலையில் உள்ளன. அதுபோலவே உறக்க நிலையிலும் நீ பிராணவாயுவே ஆன்மா என்று சொல்வாயானால், உறக்க நிலையிலும் பிராணவாயு இயங்கும் பொழுது ஏனைய கருவிகள் தொழிற்பட வேண்டும். ஏனைய கருவிகள் தொழிற்பட்டா அது உறக்க நிலையே இல்லையே அப்படின்னு சொன்னேன்னா, பிராணவாயு ஆன்மான்னு கொண்டா தொழிற்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற. அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா, அறியப்படும் கரணம் கரண முதலி அதுவானால், கரண முதலினா கரணங்களை எல்லாம் கருவியாக கொண்டு அறியக்கூடிய முதலி வினை முதல் கர்த்தா அதான் ஆன்மா. இந்த கரணங்களை எல்லாம் தனக்கு துணை கொண்டு அறியக்கூடிய கர்த்தா அந்த ஆன்மா, அதுவானால் எதுவானால் பிராணவாயுவே ஆனால், அறியக்கூடிய கர்த்தா பிராணவாயுவே ஆனால் அது நிற்புலி. அந்த பிராணவாயு செயல்பாட்டில் இருக்கும் பொழுது கரணம் போதல் கூடாமையின் கரணங்கள் எல்லாம் செயல்பாடு ஒடுங்கி கிடத்தல் கூடாது, அவ்வாறு இருத்தல் கூடாது. ஆகையினால் அடக்கியும் விட்டும் பிராணன் தன்னை அறிந்திடும் ஆன்மா, கரணங்களையும் அடக்குதல் விடுதல்கள் செய்து அப்பிராணவாயுவையும் கொண்டு அறிவதாகிய உயிர் வேறுண்டென்பது பெறப்படுதலான் என்க. ஆகையினாலே கரணங்களையும் வந்து நனவு நிலையில் கருவி கரணங்களை பயன்படுத்தியும், கனவு உறக்கம்னு ஒவ்வொரு நிலை வரும்போது கருவி கரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலும், அப்புறம் பிராணவாயுவையும் வந்து அடக்கியும் விடுதலும் செய்து சுவாசித்து சுவாசிப்பதும் எது? அதுவே ஆன்மா. ஐம்பொறிகள் எப்படி ஆன்மாவுக்கு கருவியோ அதுபோல பிராணவாயுவும் ஆன்மாவுக்கு கருவியே. என்ன, இந்த பிராணவாயு ஆன்மாவோடு நெருங்கிய ஒற்றுமை உடையது, அரசனுக்கு மெய்காப்பாளன் போல. அந்த ஓமையை வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். அரசன் வந்து செயல்படக்கூடிய நிலையிலே, ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய நிலையிலே, அரியணையிலே வீற்றிருக்கும் போது அவனுடைய பரிவாரங்கள் உறங்கியா கிடப்பார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசன் ஓய்வெடுக்கிறான்னா அப்போ பரிவாரம் அந்த வாயிற் காவலர்கள் போன்றவர்கள் அவர்களும் ஓய்வெடுக்கலாம், மந்திரிகள் எல்லாரும். அரசன் வந்து அரியணையில் இருக்கின்றான், ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய நிலையிலே செயல்பாட்டு நிலையிலே இருக்கின்றான். அப்ப என்னடா மந்திரியை காணும், அவர் தூங்குறாரு, பணியாட்கள் எல்லாம் ஓய்ந்து கிடக்கின்றார்கள், அப்படி இருக்க முடியுமா? என்ன கர்த்தா வந்து செயல்படும் நிலையில இருக்கும் போது கருவிகள் ஓய்ந்து கிடக்க மாட்டான். இப்ப அரசன் ஓய்வெடுக்கின்றான்னா அப்பவும் அமைச்சர்கள் ஓய்வெடுக்கலாம், பணியாட்கள் ஓய்வெடுக்கலாம். அப்பமும் ஒருவன் வந்து செயல்படும் நிலையில இருப்பான். யாரு? அந்த அரசனுக்கு மெய்க்காப்பாளன். என்ன அரசனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவன், அணுக்கமாக இருக்கக்கூடியவன், நெருக்கமாக இருக்கக்கூடியவன், ஆகையினாலே அவன் வந்து இயங்கிக் கொண்டிருப்பான். மெய்க்காப்பா அந்த மாதிரி அரசனுக்கு மெய்க்காப்பாளன் மாதிரி நெருக்கமாக உள்ளது பிராணவாயு. ஆகவே இந்த பிராணவாயு உறக்க நிலையிலே இந்த பிராணவாயு இயங்கியும் ஏனைய கருவிகள் ஒடுங்கி இருக்கின்றன. இந்த பிராணவாயுவே அறிந்திடும் வினை முதல் என்று சொன்னால், இது இயக்கத்தில் உள்ள பொழுது ஏனைய கருவிகள் ஒடுங்கி கிடத்தல் பொருந்தாது. ஆனால் உறக்கத்தில் பிராணவாயு இயங்கியும் ஏனைய கருவிகள் ஒடுங்கி இருத்தல் ஒன்றே இந்த பிராணவாயு அறிந்திடும் கர்த்தா அன்று, ஆன்மா அன்று என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தும். அதைத்தான் முதநூல் ஆசிரியர் கண்படில் உண்டிவினை இன்மையின் என்று அருமையாக சாதித்தார். இவை மூன்று செய்யுளானும் முறையே உடல், பொறி, பிராணவாயு என்னும் மூன்றனையும் காட்சி அளவையான அறிய கிடந்த விசேடம் பற்றி வேறு எடுத்து ஆசங்கித்து பரிகரித்து இந்த உடலின் உயிர் எனப்படுவது வேறு என்பது சாதிக்கப்பட்டது. இவை மூன்று செய்யுளானும் என்ன சொற்கள்? உடலின் வேறு உயிர் ஏன் என்ற செய்யுள், அப்புறம் அறிவது ஐம்பொறியே எண்ணின், அப்புறம் இப்ப பார்த்தா அறிந்திடும் பிராணவாயு என்று இப்படி தொடங்கக்கூடிய இந்த மூன்று செய்திகளும் என்ன கருத்தை சொல்ல வந்தன? காட்சி அளவே விசேடம் பற்றி இல்லையா, உடம்பே உயிர்னு சொன்னாலோ அல்லது ஐம்பொறிகளே உயிர்னு சொன்னாலோ அல்லது பிராணவாயுவே உயிர்னு சொன்னாலோ அது காட்சி அளவைக்கு ரொம்ப பொருந்துற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கருத்து கொள்ளும் பொழுது அதனை மறுத்து இல்லையா, அந்த கருத்தை வாங்கி மறுத்து அதான் ஆசங்கித்து பரிகரித்து கருத்தை வந்து ஏற்று அப்புறம் மறுத்து ஒதுக்கி இந்த உடலில் உயிர் என்பது உடல், ஐம்பொறி, பிராணவாயு முதலிய அனைத்திற்கும் வேறாக உள்ளது என்ற அந்த சூத்திர கருத்து சாதிக்கப்பட்டது. அதுதான் சொன்னார். அப்புறம் ஏனையெல்லாம் வருஞ்சூத்திரத்தின் ஆண்டாண்டு இயைவு பற்றி கூற கிடத்தலானும், ஏனையெல்லாம் அதாவது சூக்குமதேகம் ஆன்மான்னு சொல்றது, பிரம்மமே ஆன்மான்னு சொல்றது, இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சிறப்பா எடுத்து வச்சு மறுக்கலையே, சூத்திரத்தில் மறுக்கப்பட்டதோடு இருக்கின்றதே அப்படிங்கும் போது அவற்றின் மேலும் தடை விடைகளோடு மறுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற நான்காம் சூத்திரத்திலே வர இருக்கின்றன. ஆகையினால அவற்றையெல்லாம் இங்க எடுத்துக்கல. உளதாயின்னு முதல்ல மூன்றாம் சூத்திரத்தில் சொன்னாரு, உயிரினப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய் அப்படின்னு வந்தது. உளதாய் அப்படின்னா இது சூனிய ஆன்மாவாதியை மறுப்பதற்காக உளதாய்ன்னு சொன்னார். ஆன்மா என்ற ஒன்றே, ஆன்மா என்ற ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சூனியான்மாவாதி சொல்லும் பொழுது, ஆன்மா இல்லை என்று அறிந்து கொள்ளும் பொருள் உண்டே அதுதான் ஆன்மான்னு மறுத்தாங்க இல்லையா. எனவே அவர் அந்த விளக்கமே அங்கு போதுமானது சூனிய ஆன்மாவாதத்தை மறுப்பதற்கு. அதை மேற்கொண்டும் விரித்து சொல்வதில் விசேடம் இல்லை, அதனால அதையும் விரிக்காமல் விட்டு விட்டார். அதுதான் சொல்றாங்க, ஏனையெல்லாம் வருஞ்சூத்திரத்தின் ஆண்டாண்டு இயைவு பற்றி கூற கிடத்தலானும், உளதா என்னும் முதற்கூற்றில் ஆசங்கை விசேடம் இன்மையானும் அவற்றை ஈண்டு விரித்திலர் என்று கூறினார். மூன்றாம் சூத்திரம் முடிந்தது. ஆக திருவிருத்தம் 190 மூன்றாம் சூத்திரம் நிறைவு பெற்றது. 12 சூத்திரங்களிலே 3 சூத்திரங்கள் நிறைவாகியுள்ளன. ஆனால் பாடல்கள் பாதிக்கும் மேலாக முடிந்துவிட்டன. 190 328 பாடல்கள். அப்ப 190 செயல்கள் வந்துவிட்டது என்றால் நாம் பாதிக்கு மேலாக பார்த்து விட்டோம். நாம் முதல் 2 சூத்திரங்களும் மிகவும் விரிவானவை, அது 2 சூத்திரம் மிக விரிவானது. அதற்கு முன்னால அளவை இலக்கணம், அதற்கு முன்னால பாயிரச் செயல்கள் இவையெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே நூலிலே பெரும்பகுதியை நாம் பார்த்து விட்டோம். இனி தொடர்ந்து வர இருப்பது 4 சூத்திரம். அது ஒரு புது இயல், இலக்கண இயல். இதுகாரும் பார்த்த 3 சூத்திரங்கள் பிரமாண இயல். பதிப்பொருள் உள்ளது, பாசப்பொருள் உள்ளது, பசுப்பொருள் உள்ளது என்று முப்பொருள்களின் உண்மையை நிலைநாட்ட எழுந்தன மூன்று சூத்திரங்களும். முதற் சூத்திரம் பதிப்பொருள் உண்மையை நிலைநாட்ட எழுந்தது. அந்த பதிப்பொருள் சிவபெருமானே என்றும் தெளிவுற விளக்கியது. இரண்டாம் சூத்திரம் பாச உண்மையை நிலைநாட்டியது. இந்த மூன்றாம் சூத்திரம் பசுவாகிய உயிரின் உண்மையினை, உண்மை உண்மைன்னு சொல்றதுனா இருப்பு, பதியின் இருப்பு, பாச இருப்பு, பசு இருப்பு, இருக்கின்றன, முப்பொருள்களும் இருக்கின்றன என்று நிலைநாட்ட எழுந்தன இந்த மூன்று சூத்திரங்கள். பதி, பாசம், பசு என்ற முறையிலே வைத்து முப்பொருள்களின் உண்மையை நிலைநாட்டினார். இனி அப்படியே எதிர்நிரல் நிறையாக, அதாவது பதி, பாசம், பசு என்ற முறையில் வைத்து முப்பொருள்களின் உண்மையை நிலைநாட்டிய ஆசிரியர் இனி இலக்கணம் கூறும் பொழுது, இலக்கணம்னா அந்த முப்பொருள்களின் இயல்பு, இனி இயல்பு கூறும் பொழுது கடைசியா சொன்ன பசுவுக்கு முதல்ல இயல்பு கூறுகிறார். பசு உண்டுன்னு மூன்றாம் சூத்திரம் நிலைநாட்டியது. நான்காம் சூத்திரம் அந்த பசுவினுடைய இயல்பு, ஆன்மாவினுடைய இயல்பு. ஐந்தாம் சூத்திரம் அப்ப இரண்டாம் சூத்திரத்தில் சொன்ன பாசத்தின் இயல்பை ஐந்தாம் சூத்திரம் சொல்லுது. இரண்டாம் சூத்திரத்தில் பாசம் உண்டு என்பது நிலைநாட்டப்பட்டது. அஞ்சாம் சூத்திரத்தில் அந்த பாசத்தின் இயல்பு சொல்லப்படுகின்றது. ஆறாம் சூத்திரம் முதல் சூத்திரத்தில் பதி உண்மை நிலைநாட்டப்பட்டது. ஆறாம் சூத்திரம் அந்த பதியின் இயல்பினை சொல்வது. ஆகவே பதி, பாசம், பசு என்ற முறையில் வைத்து பிரமாணம் கூறிய ஆசிரியர் எதிர் நிரல் நிறையாக, எதிர் நிரல் நிறையாக, அதாவது பசு, பாசம், பதி என்ற முறையில் வைத்து இலக்கணம் கூறுகின்றார், இயல்பு உரைக்கின்றார். ஆகவே இலக்கண இயல் நான்காம் சூத்திரம் தோற்றுவாய் அருள்கின்றார் நம்முடைய சிவஞான சுவாமிகள். மேல் மூன்று சூத்திரத்தானும் பொருள் உண்மைக்கு அளவு கூறிய ஆசிரியர் நிறுத்த முறையானே பொருள் இயல்பு கூறுவான் தொடங்கி அளவு கூறிய ஆசிரியர், அளவுனா என்ன, அளவை, பிரமாணம், முப்பொருள் உண்மைக்கும் பிரமாணம் கூறிய ஆசிரியர் நிறுத்த முறையானே, பிரமாணம் சொன்ன பிறகு என்ன சொல்லணும், இலக்கணம் சொல்லணும், அப்புறம் சாதனம், அப்புறம் பயன், இதுதான் வரிசை கிரமம், அதைத்தான் நிறுத்த முறைன்னு சொன்னாங்க. நிறுத்த முறையானே வரிசை கிரமப்படி பிரமாணம் சொல்லி முடிச்ச பிறகு நிறுத்த முறைப்படி இலக்கணம் சொல்லணும், அதான் பொருள் இயல்பு கூறுவான் தொடங்கி. இயல்புனா இலக்கணம், பொருள் இயல்பு கூறுவான் தொடங்கி அந்த முப்பொருள்களின் இயல்பையும் இலக்கணத்தையும் கூறும் பொருட்டு தொடங்கி, கூறுவான் தொடங்கினா கூறும் பொருட்டு தொடங்கி மேற்கூறி போந்த பதி, பாச, பசுக்களை எதிர் நிரல் நிறையாக வைத்து முதற்கண் பசு இலக்கணம் கூறுகின்றார் என்று அழகாக தோற்றுவாய் செய்தார்கள்.